நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சந்தோஷுடன் ஒரு சந்திப்பு. வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர் சந்தோஷுடன் ஒரு நேர்முகம் இடம்பெறுகிறதே. வணக்கம் நண்பர்களே, இப்ப நம்ம நிலையத்துக்கு இளம் தொழிலதிபர் சந்தோஷ்குமார் வந்திருக்கிறாங்க. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். வணக்கம் சந்தோஷ்குமார்.
வணக்கம் மேடம். டிஎன்ஏ வானொலி நிலையத்துக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள்.
சொல்லுங்க, என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சந்தோஷ்குமார்? அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலை ஒத்துக்கொள் அப்படின்ட்டு ஒரு பழம் பாடலே இருக்குது. ஒரு சைனீஸ் பழமொழி ஒன்னு இருக்குது, மீனை கொடுக்கறத விடவும் மீன் பிடிக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்தால் அவங்க வந்து இன்னும் நல்லா சர்வைவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சைனீஸ் ப்ராவர்ப் ஒன்னு இருக்குது. அதன் அடிப்படையில சின்ன வயசுலயே வந்து நீங்க நல்ல ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பிசினஸ்ல பிளரிஷ் ஆயிட்டு இருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
இது நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை மேடம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையில நான் செய்யும் பிசினஸ் வியாபாரத்தை பேசுறதுக்கு முன்னால நான் சில விஷயங்களை, அடிப்படையான மாற்றங்கள் தேவைப்படுற ஒரு விஷயங்களை நான் வந்து இங்க முன்வைக்க விரும்புறேன். இதை வந்து சமுதாயம் வந்து இதை குற்றம் சொல்ற நோக்கில் நான் சொல்றேங்கிறத ஏத்துக்காம ஒரு ஆராய்ச்சி எண்ணத்தோட இதை நீங்க யோசிச்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆரம்ப காலகட்டங்களில் கல்வியின் முறை அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி முறையாக இருந்தது வந்து ஒரு ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஏற்கக்கூடிய ஒன்று. இப்போ கல்வி மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கல்வி நல்ல முன்னேற்றம் இருக்கு, ஆனால் அந்த கல்வியினுடைய பயன் வாழ்நாள் முழுவதும் வருதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சர்வைவல் அப்படிங்கிறது வரும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நமக்கு முன்னால் நிற்கிற கேள்வி, இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் அவங்க படித்த படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது, நீங்க வந்து ஒரு 100% ஒரு மிகப்பெரிய சதவிகிதம், ஒரு 40-50% தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. பாக்கி எல்லாமே அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொழில தான் பாக்குறாங்க. ஒரு விருப்பம் இல்லாமல், ஒரு ஒரு இன்வால்மெண்ட் இல்லாம அவங்க வேலை பாக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மனசுல ஒரு ஆம்பிஷன் வச்சு படிக்கிறாங்க, ஆனா அந்த ஆம்பிஷன்ல வேகன்சி இருக்கிறது இல்ல. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஒர்க்கிங், அதாவது ஒகேஷனல் சப்ஜெக்ட், ஒர்க்கர்ஸ் தெரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு ஒர்க் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் புக் பைண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு பீரியட்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஹேண்ட் ஒர்க்ஸ், தச்சு கூட ஒரு ஒரு பீரியடா சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு சர்வைவல். இந்த ஒரு பீரியட்ல உனக்கு எதுவுமே கிடைக்கல, இந்த வெஸ்ட் கேஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு வரும்போது கூட நீ மத்தவங்களை நம்பாம உன்னையும் உன்னை சார்ந்தவங்களையும் காப்பாத்துறக்கும் உனக்கு ஒரு எபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க தெளிவா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த காலத்துல எத்தனை இளைஞர்களுக்கு ஒரு சுய தொழில் செய்யறதுக்கு தெரியுங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கு. அப்போ என்ன பண்றோம்? இப்போ பிசினஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது எல்லாத்துக்குமே. இப்போ பாத்தீங்கன்னா, சமீபத்தில் யூஎஸ்ல வந்து ஐடி கிரைசிஸ் வந்தது. அப்படி மறுபடியும் வரும்போது ஒருவேளை நிரந்தரமான ஒரு அழிவா ஆயிடுச்சுன்னா, மத்த அது சம்பந்தப்பட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸுக்கு என்ன கதி? அப்போ அவங்களுக்கு சர்வைவல் இருக்காதா? அப்படின்னு அவங்க எங்க போக முடியும் அப்படின்னு வரும்போது, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் தெரியணும், ஏதோ ஒரு தொழில் செய்ய தெரியணும், அதை வச்சு அவங்க முன்னேறணும். ஸோ இப்படி பார்க்கும்போது பிசினஸ் இஸ் ஆல்வேஸ் குட், எல்லா நேரத்திலயும் ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதை புத்திசாலித்தனமா பண்ணணும், இழக்கிற மாதிரி பண்ணிக்கூடாது.
சந்தோஷ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது சுயமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வர்ஸ்ட் கேஸ் ஆஃப் லைஃப் நம்மளால ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஒகேஷனல் ட்ரைனிங், தொழிற்கல்வி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள கல்வி திட்டத்துல பாத்தீங்கன்னா, எல்லாமே மாறி வரும் கல்வி திட்டம், மாறி வரும் மக்கள் தேவைகளுக்கு ஏற்ப இதுவும் எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டு விட்டதாக இருக்கிறது இல்லீங்களா? சரி, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
என்னுடைய பிசினஸ் வந்து எனக்கும் என்னோட அங்காடிக்கு வர்றவங்களுக்கும் மிக ஆத்ம திருப்தி கொடுக்கற ஒரு பிசினஸ். இதுல என்னன்னா, இந்திய பாரத கண்டம், அதாவது புராதன மொழிகள்ல 5 இந்த ஐ அப்படிங்கிற தமிழ் எழுத்த 5 முக்கியமான ஐகள் சொல்றாங்க. ஜனனி, அதனா மாதா, அன்னை, ஜென்மபூமி, அதாவது பிறந்த தேசம், அப்புறம் ஜனவாகியா, காவேரி, கங்கை காவேரி முதலான புண்ணிய தீர்த்தங்கள், அப்புறம் ஜனகர், தந்தை, அப்புறம் ஜனார்தனன், த ஆல்மைட்டி, கடவுள். இப்படி இந்த ஜேல வந்து இந்த ஜென்மபூமிக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா, நம்ம தேசத்துல, பாரத தேசத்துல கிடைக்காத எந்த பொருளுமே கிடையாது, எல்லாமே ரொம்ப அபூர்வமான விஷயம். இதுக்கு அட்மையராகி தான் வந்து பல தேசங்கள்ல இருந்து நம்ம மேல படையெடுத்து, அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம இன்னைக்கு அன்றாடம் யூஸ் பண்ற ஒரு மிளகு, வீட்டில் இருக்கிற ஒரு மிளகு வந்து ஒரு லண்டன்காரங்களை ஈர்க்குதுன்னா அப்போ அதோட சக்தி என்ன? ஒரு மிளகுக்காகவும் வந்து சுக்குக்காகவும் தானே வந்து இங்க படையெடுத்தாங்க, இதுதானே வந்து வரலாறு சொல்லுது. அப்போ அதோடைய பவர் என்ன? அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து வி ஆர் சோ பிளஸ்ட் வித் சோ மெனி பூன்ஸ், வரங்கள் இருக்கு நம்ம பூமியில. அப்போ திராவிடர்கள் அப்படி அந்த ஆதி திராவிடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரைபல் பீப்புள், அவங்க வந்து நிறைய அழகழகான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து அவங்க அணிஞ்ச அந்த ஆபரணங்கள், அதாவது இயற்கையாக செய்யப்பட்ட மரத்திலிருந்து செய்யப்பட்ட ஆபரணங்கள், அப்புறம் இந்த பல காலகட்டங்களில் எழுதப்பட்ட நூல்கள் புக்ஸ், இதெல்லாமே வந்து அரிய விஷயங்கள். இந்த மாதிரி அரிய விஷயங்கள் வந்து என்னுடைய ஷாப்ல நான் வச்சிருக்கேன். மக்களுக்கு உள்ள வரும்போது என்னுடைய ஷாப்புடைய அமைப்பே வந்து ஓவியர்களால் செய்யப்பட்டது. எல்லாமே வந்து ஆயில் பெயிண்டிங், அப்புறம் வந்து வாட்டர் கலர்ஸ்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த உள்ள வரும்போதே அவங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த செஞ்சுரியை விட்டு ஒரு பழங்காலத்துல போய் ஒரு குடிசை வீட்டுக்குள்ள இருந்தா என்ன ஒரு மன அமைதி கிடைக்குமோ அந்த அனுபவத்தை வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி காதி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிபிம்பம்.
சந்தோஷ், நீங்க சொன்னீங்க இந்த ட்ரைபல் பீப்புள் பண்ணக்கூடிய மணி மாலை அதெல்லாம் அவங்க கடையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க எல்லாம் எப்படி நீங்க டைரக்டா போய் வாங்குறீங்களா? யார் மூலமா இதெல்லாம் நீங்க ப்ரொக்யூர் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். இப்ப கொண்டு வந்திருக்கீங்க இந்த பாசி மாலை வந்து ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கு பேர் வந்து பாயல் அப்படின்னு. இதோட சிறப்பம்சம், அதாவது இந்த ட்ரைபல் பீப்புள் பண்ணக்கூடிய இந்த ஐட்டம்ஸ்ல உள்ள சிறப்பம்சங்கள் பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
அதாவது இந்திய அரசாங்கம் மத்திய அரசு சர்க்கார்ல அதுக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்து செயல்பட்டு, ஆல் இந்தியா ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிவிஷன், ட்ரைஃபேட்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கோயம்புத்தூர்லயும் இருக்கு. அதுல வந்து என்னன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த பொருட்களை நேரடியாக அந்த வனவாசிகளிடமிருந்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணி அதை வெளியில கொண்டு வந்து தராங்க. அதுல வந்து ரொம்ப அழகான பொருட்கள்னு சொல்றது, இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த பாயல் நீங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் அது பாயல் அப்படிங்கறது வந்து சின்ன சின்ன மணிகளால செய்யப்படுற ஒரு பாசிகளால செய்யப்படுற ஒரு கையில போடுற அந்த பிரேஸ்லெட் மாதிரியோ இல்ல காலில் போடுற அந்த கொலுசு மாதிரி டைப்ல செய்யற விஷயங்கள். அது இப்போ வந்து காலணிகளா கூட நீங்க பாத்திருப்பீங்க பல இடங்கள்ல, அந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்கு. அது சற்று வேலை ஜாஸ்தி தான். ஆனா வந்து என்ன விஷயம்னா அதுல ஒரு மிக நுணுக்கமான வேலைப்பாடு, அது எங்க ஆரம்பிச்சு அந்த பீட்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது எங்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப அழகான ஒரு மணி அமைப்போட அது பாக்குறக்கே அப்படி கண்ணில் ஒரு அழகு இருக்கும். அதை ஃபாரினர்ஸ் வந்து இப்ப ரொம்ப அதிகமா விரும்பி வாங்கி போறாங்க. இப்போ அது இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஒரு காலில் தான் அதை போட்டுக்கிறாங்க. ஒரு கால் போடுறதுல அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நீல நிறங்கள்ல பச்சை நிறங்கள்ல அது ரொம்ப எடுத்து காமி வைக்கக்கூடிய நிறங்கள் போடும்போது அவங்களுக்கு அது ஒரு பெருமையா இருக்கு. இந்தியால இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கி நாங்க போட்டிருக்கோம்னு சொல்லி அவங்க பல பேத்துக்கு சொல்லி அவங்க வந்து இப்போ நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க. அதை ஓவர்சீஸ் பர்ச்சேஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு.
இது பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மெட்டல் இருக்குது, நல்ல பெருசாவே இருக்குது. இது ஆக்சுவலா என்னது, மெட்டலா இல்ல மலையில விளையக்கூடிய பொருளா இதுன்னு சொல்லுங்க. அப்புறம் பொதுவா மக்களுடைய கருத்து என்னன்னா இந்த மாதிரி இந்த ட்ரைபல் பீப்புள் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் காஸ்ட்லியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, அதை பத்தி சொல்லுங்களேன். எவ்வளவு தூரத்துக்கு வந்து இது விற்பனை ஆகுது, எவ்வளவு ஆர்வமா இதை வாங்கிட்டு போறாங்க? பொதுவா ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு இது மேல ஒரு கிரேஸ்ன்னே சொல்லலாம், வாங்கிட்டு போவாங்க. ஆனா நம்ம இங்க உள்ள மக்கள் வந்து இது காஸ்ட்லியோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து அரசாங்கம் வந்து இந்த ட்ரைஃபட் அப்படிங்கிற அமைப்பு மூலமா பொருளாதார மேம்பாட்டுக்காக வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க.
எப்பவுமே வந்து நம்ம தெரு பிள்ளையார் கோயில விட நமக்கு வந்து பக்கத்து ஊர் பிள்ளையார் கோயில வந்து விசேஷம் ஜாஸ்தியா தெரியும். ஆனா அந்த ஊர்ல இருந்து வந்து இங்க கும்பிட்டு போவாங்க. அது வந்து மனிதருடைய ஒரு மரபுல கலந்த விஷயமா இல்ல வந்து ஏற்கப்பட்ட விஷயமான்னு தெரியல. ஆனா இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இங்கேயும், இது சிமிலர் ப்ராப்ளம் கேஸ் இதுல. ஃபாரினர்ஸ்க்கு இந்த விஷயம் பார்க்காததுனால வந்து அட்ராக்ட் புதுசா பார்க்கறது அட்ராக்ஷன் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க பல தேசங்களுக்கு போறதுனால இது ஒரு வியப்பின் குறியீடா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பல விஷயங்கள் இப்ப இன்டர்நெட்லயே வந்து பாக்குறேன். ஒரு விஷயத்த போட்டோல பார்த்து நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். பேஸ்புக்ல வந்து அதை அப்லோட் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஒன்னு அதை வாங்கி வைக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஏன் வந்து இந்தியர்களுக்கு வரக்கூடாது, இது என் ஊர்ல வேலை நான் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு ஒன்னும் கிடையாது. என்ன அடிப்படையான பிரச்சனை என்ன தெரியறது இல்ல. அதாவது நம்ம ஊர்ல இந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நாலேஜுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் ஊடகங்களுடைய பிரதிபலிப்பு கமர்ஷியலா வந்து போயிடுது. அதாவது வந்து இப்போ பல பொருட்கள் பரிணாம வளர்ச்சியினால மாடர்னைஸ்ட் விஷயமா வெளியில வருது, அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி வாங்கிருக்கவங்க தயாரா இருக்காங்க. ஆனா இங்கேயே செய்யக்கூடிய அரும்பாடுபட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களே உருக்கி செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நமக்கு அதோட வேல்யூ தெரியல. அதோடைய காரணம் இதெல்லாம் வந்து மலைகள்லயும் காடுகள்லயும் செய்து அதை கொண்டு வந்து இன்னொன்னு என்னன்னா அரசாங்கத்துக்கு விளம்பரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அரசாங்கம் என்ன சொல்லுது, நான் விளம்பரத்திற்கு முதல் செய்யும் அந்த செலவை ஆக்கப்பூர்வமாக அந்த பொருளை சேகரிக்கிறதுக்காக செலவு செய்யறேன். அதனால வந்து அட்வர்டைசிங் இஸ் நாட் மேண்டேட்டரி. த பீப்புள் ஹூ நோ அவங்க வந்து வாங்கி போறது வந்து நல்லது அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்றாங்க. இன்னொன்னு வந்து விலைவாசி வந்து இது ஜாஸ்தியா இருக்குங்கிற ஒரு இஷ்யூ. எதுக்காகனா இது வந்து கிடைக்கரிய பொருட்கள் லிஸ்ட்ல இதெல்லாம் இருக்கு. அதுல என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து சேகரிச்சுட்டு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் வரும்போது அதோட அக்யூமுலேஷன் ஆஃப் தி எக்ஸ்பென்ஸ் அதை வந்து இன்கார் பண்றாங்க. ரெண்டாவது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து முழுக்க முழுக்க ட்ரைபிளோட பெனிஃபிட்காக தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு போய் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அமௌண்ட் போய் சேரணும்னா அது ஓரளவுக்கு ரீசனபிள் அமௌண்ட்டும் இருந்தாதான் அது உங்களுக்கு பிரயோஜனம். இதை வந்து அரசாங்கம் ரொம்ப சிறப்பா வந்து அதை செயல்படுத்தி கொண்டு வராங்க. அதனால பல டிரைபல் ஃபேமிலிஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊருக்கு மிக அருகில் இருக்கிற அந்த ஊட்டியில கூட அங்க தோடாஸ் அவங்க கிட்டே இருந்து குரும்பாஸ் கிட்டே இருந்தும் பல விஷயங்களை வந்து அவங்க வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. இப்போ அதுல என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபாரினர்ஸ் வந்து வாங்கும்போது ஒரு விலையும் நம்ம ஆள் போகும்போது ஒரு விலையும் வந்து வைக்க முடியாது. ஏன்னா அது அதுலயே நம்ம பார்ஷியாலிட்டி காமிக்கிற சிஸ்டம் வந்து நல்லா இருக்காது. ஸோ அவங்க எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் காஸ்டிங் பண்றாங்க. பட் இது இதோட அவேர்னஸும் இஃபெக்ட்ஸும் அவங்க வந்து இந்தியர்கள் வந்து சரிவர புரிஞ்சுக்கிட்டு ஒரு அலங்கார பொருட்களா நான் வந்து பெல்ஜியம் போகும்போது இந்த பெல்ஜியம் கிளாஸ் வாங்கினேன் இதோட விலை வந்து 45 லட்சம் தான் சொல்றதை விட இது என்ன என் இந்திய என் உடன்பிறவா சகோதர சகோதரி செஞ்ச அவங்க கைவினையால செய்யப்பட்ட ஒரு உடல் உழைப்பால் செய்யப்பட்ட ஒரு பொருள் இதோட விலை வந்து ஒரு 400 ரூபா தான் சொல்றக்கும் நமக்கு நிறைய ஒரு வித்தியாசம் கலாச்சார பிரதிபலிப்பு.
அதாவது ரொம்ப அருமையா சொன்னீங்க, வெளிநாட்டுல போய் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கொடுத்து வாங்கி நம்ம பெருமைப்படுறோம். பாரு இது நான் அங்க வாங்கினேன், அந்த கண்ட்ரி போகும்போது வாங்கினேன், இந்த நாட்டுக்கு போகும்போது வாங்கினேன். ஆனா என் உடன்பிறவா சகோதரர் எங்கேயோ இந்தியாவில எங்கேயோ இருக்கிற என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் பொருட்டு வளம் பெறும் பொருட்டு நான் இதை வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னும் வளரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். சரி, இது தவிர வந்து காதி ப்ராடக்ட்ஸ் நீங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. காதிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஷாப்ஸ் இருக்குது, காதி கிராஃப்ட் இருக்குது. எப்படி நீங்க எப்படி அதை வாங்குறீங்க, எப்படி வந்து அதை சந்தைப்படுத்துறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
அதாவது ரெண்டு விதமான பொருட்கள் வருது மேம், காதி காந்தி கிராம். இது ரெண்டுமே வந்து இந்திய பூமியில செய்யப்படுற, அதுவும் காந்தி கிராம் வந்து பல பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழகத்துல திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற காந்தி கிராம் யூனிவர்சிட்டி, அங்க வந்து பல பொருட்கள் அரிய பொருட்கள் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் வந்து செய்துட்டு வராங்க. அதுல வந்து நான் சந்தைப்படுத்துற பொருள் வந்து காந்தி கிராம் உடைய பொருள். அதை வந்து நான் முதல் முறையாக பொதுவா நீங்க சொல்றது சரி, காதி அப்புறம் வந்து சர்வோதயா சங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவங்க வந்து சப்ளை பண்றது உண்டு. என்னுடைய சுய ஆர்வத்தின் காரணமாக வந்து நான் அவர்களை அணுகி அவர்கள் என்னுடைய விருப்பத்தை வந்து ரொம்ப பணிவோடு கேட்டு அவங்க எனக்கு உதவி செய்து அவங்க கொடுத்த பொருட்கள் வந்து நான் இப்ப சந்தைப்படுத்திட்டு இருக்கேன். இதுக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா இதுல சந்தைப்படுத்துறதுங்கிறது என்னுடைய முயற்சி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா காதி காந்தி கிராம் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய ஃபேன் க்ரௌட் இருக்கு இப்பவுமே, அதுல வந்து நான் இல்லைன்னு மறக்க முடியாது. ஆனாலும் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, அதாவது நடு காலகட்ட தலைமுறைகளும் இப்ப புது ஜெனரேஷன்ஸ்க்கும் இந்த விஷயம் வந்து தெரியாம போயிடுது. காந்தி கிராம் அதனுடைய பொருளுடைய மகிமை என்ன, காதி இதனுடைய வஸ்திர, அதாவது காதி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஐகான், காந்திஜியோட ஒரு விஷன் காதி. அப்போ நம்ம வந்து ஏன் வந்து ஒரு பிறர் பொருளை சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்குள்ள எழணும். ஏன்னா வி ஆர் நாட் டிபெண்டன்ட் டு எனிபடி. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வி ஹாவ் அவர் ஓன் டெவலப்மெண்ட்ஸ், அந்த டெவலப்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், அதை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இதுதான் வந்து ஒரு சிறந்த குடிமகனின் கடமை அப்படிங்கறதுல வந்து எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய பொருட்கள், நம்ம நாட்டில் உருவாக்கக்கூடிய பொருட்கள் நாம யூஸ் பண்ணலன்னா வேற யார் யூஸ் பண்ண போறோம்?
சரி, இப்ப காந்தி கிராம் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது, எந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்க விற்கிறீங்க?
காந்தி கிராம்ல வந்து பாத்தீங்கன்னா மேம், அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு எண்ணெய், நல்லெண்ணெயிலேருந்து அது சொந்த செக்ல, இன்னைக்கும் சரி அதை வந்து காந்தி கிராம் வெளியிலேருந்து கொள்முதல் பண்றதில்ல, அவங்களுடைய சொந்த செக்ல வந்து அதை தயார் செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நறுமணம் மிகுந்த தரத்தில் 1% கூட காம்ப்ரமைஸ் செய்யாத வந்து அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட். அதாவது நீங்க கொஞ்சம் பழங்காலம் நோக்கி பாத்தீங்கன்னா பார் சோப் பாத்திருப்பீங்க. அந்த பார் சோப்ப நடு காலத்துல எல்லாருமே மறந்து போயிருப்பாங்க. அது வேப்ப எண்ணெயால செய்யப்படுற அந்த பார் சோப்பு இப்போ, அதாவது ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற இந்த பவர் கட்னால யாருக்கும் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண முடியறது இல்ல. இப்ப எல்லாருமே மறுபடியும் அந்த பார் சோப்பு வாங்கி, ஏன்னா ஒரு சோப் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது ஒரு மாசம் பூரா. அதனால இப்ப எல்லாம் பார் சோப் வாங்கி அதை கட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கடையில அதிகமா போயிட்டு இருக்கிற பார் சோப் இந்தியா, இப்போ காந்திகிராமே தயார் செய்யக்கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடர், அதாவது துணி துவைக்கிறதுக்கும், அப்புறம் அந்த சோப்ஸ் ஆலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய கத்தாழை சோப்பு, ஆலோவேரா ஷாம்பூஸ், சொந்த தயாரிப்பு எல்லாமே வந்து வெளியிலேருந்து எதுவுமே கொள்முதல் பண்ண கிடையாது. இதுல என்ன ஒரு அழகுன்னா, அவங்களே கொள்முதல் செய்யறதையும் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும், அதாவது இளைஞர்களுக்கும் அந்த ட்ரைனிங் அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. காந்தி கிராம்ல எப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொள்முதல் செய்யணும், அங்க வேலை வாய்ப்பும் கொடுக்கறாங்க. அங்கேயே இருந்து இதை கத்துக்கிட்டு அவங்க வெளியில போய் அந்த விஷயமா ஒரு சோப் மேனுபேக்சரிங் யூனிட் தயார் பண்ற அளவுக்கு ஒருத்தர் எக்யூப் பண்றாங்க. அதுக்கே நம்ம அரசாங்கமும் கடனுதவியும் செய்யுது, அவங்க கிட்ட முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10th படிச்ச ஒரு பையன் வந்து அதுல அப்பியர் ஆகி இங்க டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல வந்து லோன் எடுத்து அவனே ஒரு சோப் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம வாங்கறத தவிர்த்துட்டு ஏதேதோ வந்து விளம்பரத்திற்காகவும் ஒரு வெளி அட்டை கவர்ச்சிக்காகவும் நம்ம பொருட்களுக்கு மயங்கிறதுங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதை வந்து நேர்களும் இந்த விஷயமா கொஞ்சம் அவங்க கவனம் செலுத்துறது வந்து அவங்களுடைய சுகாதாரமான வாழ்க்கைக்கும், அதாவது உடல் ரீதியான தெம்பிற்கும் அது வந்து ரொம்ப உதவியா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம்.
நீங்க வந்து ஒரு வளர்ந்து வரும் தொழில் அதிபர், இப்ப உள்ள இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினியர்ஷிப்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆண்டர்பிரினியர் ஆறதுக்கு, தொழில் முனைவோர் ஆறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அதாவது அரசு வேலை கிடைக்குமா, கார்பரேட் செக்டர்ல எங்கேயாவது வேலை கிடைக்குமா, ஒரு ஆபீஸ்க்கு போனோம், 9 மணிக்கு போனோம், 5 மணிக்கு வெளியே வந்தோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் வந்து பரவலா இருந்துட்டு இருக்குது. சுய தொழிலுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ரொம்ப குறைவு. அத பத்தி சொல்லுங்களேன், ஏன் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி? இதை வந்து எங்க இருந்து நம்ம நீக்கிறது? பள்ளி பருவத்திலிருந்து நீக்கிறதா, கல்லூரி பருவத்துல நீக்கிறதா, எப்படி? அத பத்தி சொல்லுங்களேன்.
வளர்ந்து வரும் தொழிலதிபர் சந்தோஷின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
அதாவது எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கிடைத்தா சந்தோஷம்தான், அதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனாலும் அரசாங்கத்தை வந்து குறை சொல்லிக்கொண்டே இருப்பது வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நம்ம சொந்த வீட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல எத்தனையோ விஷயங்கள் நம்ம மறந்து போறோம், எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம நிராகரிச்சிடறோம். அப்போ ஒரு அரசாங்கங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மெஷின். அதுல வந்து நம்ம எல்லாரும் நம்மளுடைய பங்களிப்பை வந்து கவனம் செலுத்தணுமே வழியே, இதுல எனக்கு முக்கியத்துவம் இல்லை, எனக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு போராடுறது வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய நேரத்தையும் அரசாங்கத்துடைய நேரத்தையும் நம்ம வந்து வீணடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். யார் ஒருவர் அவரால் எந்த விஷயமும் செய்ய முடியலங்கிற ஒரு பலவீனமான எண்ணம் வருதோ அவர் பிறர் மேல குற்றம் சாட்டுறோம். எந்த பூமியும் எந்த அரசாங்கமும் யாரையும் வந்து நிராகரிக்கிறது கிடையாது. எந்த தொழிலை நீ செய்தாலும் அதை வந்து தெளிவா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிட்டு ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு ஒரு ப்ராப்பர் அப்ரோச் அணுகுமுறையை வந்து தெளிவுபடுத்திட்டு செய்யும் போது அந்த பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகுது. அதை இல்லாம எந்த தொழிலையுமே ஒரு அனுபவம் அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்காம வந்து நம்ம அந்த ஃபீட் கொடுக்கறது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா தெரியாம செய்யும் போது தவறுகள் நடக்குது, தவறு சரி பண்றக்கா மென்மேலும் நம்ம தவறு செய்ய செய்ய அந்த பிசினஸ் லாஸ்ல கொண்டு போய் விடுது. அப்புறம் எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில வந்தோம். பிசினஸ் அப்படிங்கறத ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னு அவங்க மனசுல வந்து ஒரு பிளான் பண்ணாங்கன்னா அவங்க அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அவங்க மைண்ட்லயும் சரி பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் அவங்க ஈடுபடுறது வந்து ரொம்ப அவசியம். முதல் விஷயமா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது மார்க்கெட்டிங் அப்படிங்கறது வந்து பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அங்கம். அந்த அங்கத்துல வந்து அவங்களை தயார் பண்ணிக்கணும். ஏன்னா சந்தைப்படுத்துதல் இல்லாம எந்த ஒரு நல்ல பொருளும் வந்து போகிறது வந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா இருந்தது. அந்த காலத்துல வந்து தி வேர்ட் ஆஃப் மவுத், ஒருத்தர் உபயோகப்படுத்தி ஒருத்தர் கிட்ட சொல்லும் போது அது வந்து போய் சேர்ந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு ஊடகங்கள் வாயிலாக போற விஷயங்கள் வந்து இன்னும் எளிமையா போய் சேருது. அப்போ எந்த மாதிரி பொருள் நம்ம வந்து கொள்முதல் செய்து விற்கணும் இல்ல செஞ்சு விற்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நாம முதல்ல வரணும். அந்த பொருள் வந்து மிக தரமுடையதாக வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். லாபம் குறைவாக இருந்தாலும் த வால்யூம் ஆஃப் சேல் வந்து நிறைய போகணும், அதை தான் நம்ம கவனம் செலுத்தணும். இன்னைக்கு வந்து எனக்கு லாபம் கம்மியா இருக்கு, அதனால வந்து இந்த பிசினஸ் விட இன்னொரு பிசினஸ் செஞ்சா நல்லா இருக்கும் வந்து மாத்திக்கிட்டே போனோம்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது எதுலையுமே ஜெயிக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வித்தாலும் ஒரு இன்னைக்கு ஒரு பொருள் ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறதா இல்ல எனக்கு 2 ரூபாய் லாபம்னாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சு அது 20,000 பொருள் வித்துனா அந்த லாபத்தினுடைய அளவு வந்து மிக சிறந்த ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ. அதே மாதிரி பொறுமை, பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பொறுமைங்கிறது வந்து மிக 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 அவசியமான ஒரு விஷயம். வச்சுட்டு உடனே எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்றது வந்து மிகவும் அது வந்து என்ன சொல்றது அபத்தமான ஒரு விஷயம். பொறுமையா நுணுக்கங்களை கத்துக்கணும் எப்படி. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கடைக்கு வரவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு எதை கொடுத்தா அவங்களோட வந்து நீடு நல்லா இருக்கும், அவங்க எதை விரும்புறாங்க அப்படிங்கறது புரிஞ்சு செயல்படணும். காந்திஜியே வந்து எவ்ரி கஸ்டமர் வாக் இன் இஸ் யுவர் பாஸ் அதை தான் அவர் வந்து சொல்றாரு. யார் உள்ள வந்தாலும் நீங்கள் அணுகும் முறையில் அவங்க வந்து பிளீஸ் ஆகணும், அதாவது விருப்பப்பட்டு இந்த பொருளை உபயோகிச்சா அவங்களுக்கு வந்து நல்லது அதாவது ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கை வரணும். ஏன்னா முதல் முதல்ல அந்த பொருளை யூஸ் பண்ண போறாங்க, அவங்க வந்து உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட்ல தான் அதை எடுக்க போறாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா என் கடைக்கு வரவங்க காந்தி கிராம்னா என்னன்னே தெரியாம வரவங்க கூட இருக்காங்க. அவங்க வந்து கேட்பாங்க இந்த சோப்பு வந்து என்னங்க பிராண்ட்ல வந்து நான் பார்த்ததே இல்லை வெளியில, இதை எப்படி யூஸ் பண்ணா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராதில்ல அப்படிம்பாங்க. இத்தனைக்கும் காந்தி கிராம் பொருள் வந்து KVIC சர்டிஃபைட் எக்ஸாமின் பண்ணி அவங்க வந்து அதை வந்து வெளியில கொண்டு வராங்க. மிக தரமான பொருள், ஒரு விதத்துல கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம சொல்லும் போது அந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்க கஸ்டமர்ஸ் தேவைப்படுது. கன்சியூமர் அவேர்னஸ் வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்க. இன்கிரீடியன்ஸ் இதுல என்ன இருக்கு, இதை போட்டா என்ன, இது ஸ்கின்ல வந்து மத்த சோப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து நம்மளுடைய கடமை. அதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வாங்கறதுக்கு அந்த அபிப்பிராயம் ஏற்பட்டு ஒரு தடவை வாங்கினாங்கன்னா மறுபடியும் அதை வாங்கிட்டு இருக்காங்க.
அருமையா சொன்னீங்க, ஒரு தொழிலதிபர் ஆறதுக்கு வந்து விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை மூணும் இருந்தா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி இப்ப கன்சியூமர் அவேர்னஸும் வந்து நல்ல நிறைய வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சரி, அப்பார்ட் ஃப்ரம் பிசினஸ் உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹாபிஸ் இதெல்லாம் சொல்லுங்களேன்.
நான் வந்து என்னுடைய பள்ளி காலத்திலேயே வரைந்து கொண்டே என்னுடைய ஓவியம் வரையதல் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். பள்ளி காலத்துல வந்து நான் இங்க நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரத்திலேருந்து இங்க மருதமலை மேல கோவில் வரைக்கும் வரைந்து கொண்டே நடந்து ஒரு சாதனை படைத்தோம். அதுக்காக வந்து முன்னாள் ஜனாதிபதி ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களிடம் நான் பாராட்டுதல் பெற்றிருக்கிறேன். அப்போ மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு முருகானந்தம் IAS அவர்கள் வந்து எனக்கு விருது கொடுத்து பாராட்டியிருக்காரு. அவருடைய சார்பாக இவர் விருது கொடுத்தாங்க. அது வந்து குடியரசு தினத்தன்னைக்கு எனக்கு அந்த விருது கோயம்புத்தூர்ல கொடுத்தாங்க. அப்போ பல மீடியாஸ்ல என்ன கவர் பண்ணாங்க இந்த விஷயமா. இன் கண்டினியூஷன் ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து என்னுடைய ஆர்வம் அந்த வரையற திறமை பிரதிபலிச்சு பல இடங்கள்ல நான் அவார்டு வாங்கினேன். இதோடைய உச்சகட்ட நிகழ்வு வந்து ஐயா கலாமையா வந்து ஜனாதிபதியா இருந்தப்போ அவரையே வரைஞ்சு நான் அவர்கிட்ட ராஷ்டிரபதி பவன்ல இருந்தப்போ கொடுத்தேன். அது இன்னும் அவர்கிட்ட இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை லைஃப். நான் அப்படிதான் அதை எடுத்துக்கிறேன். இது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தெரியாது. அப்படி கிடைச்சவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். இதுல என்னன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் அதாவது ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல வந்து ஆக்சிடென்ட்ஸ், ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பத்தி எனக்கு திங்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. என்னுடைய நெருங்கிய தோழி வந்து சாலை விபத்தில் உயிரிழந்தார். அந்த நினைவுகள் வந்து என்னால வந்து ஏதோ ஒரு எதுக்காக வந்து அனாவசியமாக ஒரு உயிர், இந்த சாலைகளும் வாகனங்களும் மனிதன் தன்னுடைய ஒரு ஃபெசிலிட்டேஷனுக்காக செஞ்சுக்கிட்ட விஷயம் தானே தவிர்த்து இயற்கை அமைஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. தவிர்க்க முடியாத சாவு அப்படின்னு சொல்ற விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி ஒரு அனாவசியமான உயிரிழப்பு வந்து நம்ம ஏன் தடுக்கூடாதுங்கும் போது தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது வந்து கோயம்புத்தூர்ல செயல்பட்டு வருது. காவல்துறை கீழே இது இயங்கிட்டு வருது. போலீஸ் கமிஷனர் திரு விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில இது இப்ப செயல்பட்டு வருது. அதுல வந்து ஐ எம் எ டிராபிக் வார்டன் கோஆர்டினேட்டர். அந்த பொசிஷனுக்கு வளர்ந்துருக்கேன். நான் சாதாரண ஒரு டிராபிக் வார்டனா சேர்ந்தேன். அதுலயும் என்னுடைய பங்களிப்புங்கிறது வந்து என்னால முடிந்த பங்களிப்பு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்களையும் புது ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து RSP காலேஜ் RSP செய்துட்டு வரோம், ரோட் சேஃப்டி பேட்ரோல். அதுல வந்து பல பள்ளிகளை வந்து நாங்கள் அதுக்குள்ள கவர் பண்றதுக்கு நான் என்னோட ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்க நடந்தது, ஆனந்த சாலை விபத்தில்லா கோவைன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் இது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் குறைக்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வந்து செயல்பட்டு வருது. அதுல வந்து நான் என்னுடைய பங்களிப்பு இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து அதுல வந்து ஒன் ஆஃப் தி ஆர்கனைசிங் மெம்பரா நான் இருக்கேன். அது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் கருதுறேன்.
இது தவிர குறும்படங்கள்லயும் நீங்க நடிக்கிறதாக கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்களேன், அதோட அனுபவங்கள்.
நடிப்பு வந்து என்னுடைய அனதர் பார்ட் ஆஃப் ஹாபி இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே. எனக்கு வந்து நடிப்பு அப்படிங்கறது வந்து வாய்ப்பை பொறுத்த விஷயம் தான். நான் வந்து எப்போ என்னுடைய ஒர்க் டைம் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுக்குதோ அப்போ நான் சென்னை போகும்போது நான் வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களும் அதாவது எனக்கு வேண்டிய உறவினர்களும் வந்து சினிமா துறையில் இருக்கிறார்கள், மிக பிரபலமான நடிகர்களாக இருக்கிறார்கள். நான் சென்னை போகும்போது ஒரு தடவை வந்து ஷூட்டிங் லொகேஷன்ல இருந்தோம். அப்போ வந்து என்னுடைய நெருங்கிய உறவினர் வந்து ஒருத்தர் அவரோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. நான் போன உடனே கேட்டாரு, என்ன சந்தோஷ் ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னாரு. ஆமாங்க, நான் உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு. அப்புறம் அன்னைக்கு அதாவது மிக எதேச்சியாக கிடைத்த ஒரு வாய்ப்பு, அன்னைக்கு அந்த ஷாட்டுக்கு வர வேண்டிய ஒருத்தர் வந்து வரல. அப்போ அந்த டைரக்டர் வந்து, சந்தோஷ் நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி நான் முயற்சி பண்றேன் சார், ஆனா எனக்கு ஆர்வம் உண்டு, எனக்கு அதுக்கான தகுதி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல, நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அப்படி பண்ணும்போது அந்த சீன்ல முதல்ல வந்து எனக்கு ஒரு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர்ல வந்து நான் என்ட்ரி ஆனேன். அது ஒரு டெலி சீரியல், ஒரு தனியார் தொலைக்காட்சிக்காக செய்த தொடர் சீரியல். அது ரெண்டு சீரியல் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு படம் வந்து ஒன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு. அது கோவையில இருந்து வர ஒரு குழு தான் அதை பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பல அசைன்மெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா எது எப்படியாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நாம் வந்து பிசினஸ் தான் வந்து முதல் விஷயமா வந்து நம்ம வச்சுக்கணும். மற்ற எல்லாமே வந்து நம்ம வந்து அதோடைய சப் பிரான்சஸா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறது வந்து என்னுடைய எண்ணம்.
அதாவது சொன்னீங்க, இவ்வளவுதான் என்னதான் இருந்தாலும் வந்து பிசினஸ் தான் என்னோட பிரதானம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து ஆர்வத்தினால பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு தொய்வு ஏற்பட்டு அதை வந்து தொடர முடியாம போகுது. அந்த மாதிரிப்பட்ட நண்பர்களுக்கு பிசினஸ் வந்து தொய்வு இல்லாம எப்படி கொண்டு போறது அப்படிங்கறது உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும்?
இதுல வந்து என்னுடைய ஆலோசனையை வந்து ரெண்டு விதமா நான் பிரிக்க விரும்புறேன். ஒன்னு வந்து வியாபாரத்தை தொடங்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன் இந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத வந்து நீங்க முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து உட்கார்ந்து எழுதுங்க. நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க, அதனுடைய இன்வால்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கல் ரிசோர்ஸ் என்ன, முதலீடு அது வந்து தேவைப்படுங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என்ன வரும், அதாவது தோராயமாக கணக்கிடுதல், இது பேங்க் ப்ரொஜெக்ஷன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் எடுக்கும், எவ்வளவு இன்கம் ரிட்டர்ன் வரும், அப்படி வரும்போது நம்ம போட்ட முதல்ல எவ்வளவு நாள் எடுக்க முடியும், இந்த பிசினஸ்க்கு ட்ரெண்ட் இருக்கா அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த ட்ரெண்ட் இல்லாட்டியும் உங்களுக்கு எந்த விதமான கஸ்டமர்ஸ் வந்து இந்த பொருளை லைக் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து நீங்க ஆலோசிச்சு அந்த விதமான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு போய் சேரும் வண்ணம் அந்த இடத்தை அமைத்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். இதுல இன்னொரு பிரான்ச் ஆஃப் அட்வைஸ் வந்து நான் வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுக்க விரும்புறேன். சில வீட்டில் வந்து படித்த இளைஞர்கள் வந்து நான் பிசினஸ் பண்றேன் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, பேரண்ட்ஸ் சில சமயம் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியாம இருக்கிற காலகட்டங்கள்ல பேரண்ட்ஸ் வந்து தவறா கைட் பண்றது. அதாவது நீங்க போய் ஒன்னு வேலைக்கு சேர்ந்துரு, இல்ல வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமான்னு பாரு, அப்புறம் தவறான முறைகள்ல தவறான அதாவது நம்பிக்கை இல்லாத வழிகள்ல வந்து அப்ரோச் பண்ணி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றவங்களை நம்பி ஏமாறுறது, இந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ, அவங்கள திட்டாம அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதுல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் இப்போ ஹெல்ப் பண்ணுது, டிக் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அதுல வந்து இவங்களை போய் அணுகி அதாவது தோய்வில்லாத ஃபாலோ அப்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம எடுத்தோடனே நம்ம லைஃப்ல கிடைச்சிட்டு அதோட வேல்யூ தெரியாது. காலம் தாழ்த்தாம அவங்க கேட்கிற அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து, அதாவது எந்த ஒரு இடத்துலயும் யாரையும் நிராகரிக்கிறது கிடையாது, கௌரவமா தான் ட்ரீட் பண்றாங்க. இவங்க போய் அதை அப்ரோச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த மாதிரி இருக்கு சார், இது ஒரு ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற உங்களை வார்த்தை வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். அது உங்களுடைய அதே மாதிரி நிறைய பேங்க்ஸும் இப்போ பிசினஸ் லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் விகிதம் வந்து வேரியேஷன்ஸ் வருது, அதை பத்தி இப்போ பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே நீடடா இருக்கு. ஏன்னா நீங்க அவங்களை சப்போர்ட் பண்ணலன்னா வேற யார் பண்ண போறா, அது ஒரு பிரச்சனை. ஏன்னா நீங்க கொடுக்கற தெம்பும் உற்சாகமும் தான் அவங்களை வந்து ஊக்குவிச்சு செயல்பட போகுது. கண்டிப்பா வந்து நீங்க அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு தெரியாத பட்சத்துல நீங்க வந்து பல பேர்த்திட்ட கன்சல்ட் பண்ணி கூட நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் சேனல் ஆரம்பிக்கும் போதே காமிச்சிட்டிங்கன்னா அவங்களால வந்து அந்த பிஸ்னஸை ஜெயிக்க முடியும். பிஸ்னஸ் வைக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு பிஸ்னஸை வந்து ஹோப்லெஸ்ஸாக பண்ணாதீங்க. ஒரு சர்டன் பீரியட் பணம் வரல அப்படிங்கும் போது உடனே வந்து ட்ரம்பிள் ஆயிடக்கூடாது, வீக் ஆகி இல்லை அது அவ்வளோதான். ஒரு நம்பிக்கை, ஒரு முயற்சி, ஒரு ஸ்பேன் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேன் வரைக்கும் நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உழைப்புக்கு வந்து என்னைக்குமே பலன் உண்டு, அதை நீங்க நம்பி செய்யுங்க.
அதாவது பொதுவா சொல்லுவாங்க, எந்த ஒரு ஜெயண்ட் லீப்மே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு முதல் அடிதான் வந்து பிரதானம் அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பிசினஸ்ல வந்து ஒரு பிரபலமான ஒரு செருப்பு கம்பெனி அவங்க என்ன பண்ணாங்களாம், நிறைய பண்ணிட்டு சப்பல் பண்ணிட்டு சந்தைப்படுத்துறதுக்காக ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு வந்து விளையாட்டா சொல்லியிருக்கிறாரு, என்னப்பா நீ அங்க போய் சந்தைப்படுத்த போறியே, உனக்கு இது வந்து சக்சஸ் ஆகாது. அப்ப இவர் இந்த பிரபலமான சப்பல் ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் சொன்னாராமா இங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் சப்பலோட முக்கியத்துவம் தெரியும், இப்ப நான் கொண்டுட்டு போறது வந்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு, அந்த மக்களுக்கு வந்து சப்பலோட உபயோகம் தெரியாது, அவங்க போட்டு நடந்தாங்கன்னா இது இன்னும் பிரபலம் ஆகும் அப்படின்ட்டு ஆப்பிரிக்கால போய் அவர் தன்னுடைய சந்தையை வந்து விரிவாக்குனதாக கேள்வி. இன்னைக்கு வந்து உலகத்துல லீடிங் சப்பல் கம்பெனி அவர் தான் அப்படின்ட்டு ஒரு சமீபத்தில் ஒரு நான் படிச்சேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க சந்தோஷ். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன?
எதிர்கால திட்டம் வந்து அதாவது முழு வீச்சில் காந்தி கிராம் பொருட்களை வந்து நான் சந்தைப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்திய தரம் வந்து வெளியில் வரணும், ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் வெளியில் கொண்டு வரணும். சிறந்த நூல்கள் இன்னைக்கு வந்து அதாவது ஒரு மனித வாழ்வில் மிகப்பெரிய பொக்கிஷம்ங்கிறது வந்து நம்ம படிக்கிறது தான். ஒரு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்பீடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா பாதி விஷயத்தை வந்து சிடி டிவிடி இதில் போட்டு கம்ப்யூட்டரில் போட்டு விஷுவலாகவும் ஹியரிங்லேயும் நம்ம கேட்டுக்கிறோம். பட் அது உங்களால வந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு ரிசைட் பண்ண முடியும்னா அது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். இருக்காங்க, சொல்றவங்க இருக்காங்க, ஆனா வந்து அது வந்து சினிமா சம்பந்தப்பட்ட பாடல்களோ சினிமா சம்பந்தப்பட்ட வரிகளோ நம்ம ஞாபகத்தில் நிக்கிற அளவுக்கு வந்து அது கருத்து பூர்வமான விஷயங்கள் வந்து நிக்கிறது இல்லை. அது வந்து நம்மளோட நம்ம சிஸ்டம்ல இருக்கிற டிஃபெக்ட். அது ஒன்றும் அது மாத்திரக்கு ஒரே ஒரு முயற்சி வந்து கருத்து வாய்ந்த நூல்களை வாசிப்பது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க வந்து நல்ல புஸ்தகங்களை வந்து வாங்கி அதை படிச்சு அதுல என்ன கருத்துக்கள். இந்த பூமியில வந்து எத்தனையோ வந்து மிகப்பெரிய சான்றோர்களும் ஆன்றோர்களும் வந்து வாழ்ந்து அனுபவத்தினால் செய்த வந்து நூல்கள் பல இருக்கிறது. அதாவது மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை மிக 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 குறைந்த விலையில் விற்கப்படும் ஒரு புஸ்தகம். ஆனால் வந்து அதுக்கு நிகராக வந்து வெளிநாட்டில் ஒரு நாவல், அதாவது சிறு குழந்தைகள் பற்றிய ஒரு நாவல், அது வந்து மிக அதிக விலையை கொடுத்து விற்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேல் வேல்யூம் வந்து அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஜனங்க புரிஞ்சுக்கணும், அவங்களோட வாழ்க்கை நெறி எப்படி அமைந்தது, எத்தனை கஷ்டங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு சாதனை படியை வந்து ஏறாங்க. லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து புரிஞ்சுக்கணும். தாய் மொழிக்கும் தாய் நாட்டிற்கும் வந்து எப்பவுமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். பேசுற பாஷைகளையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து தமிழை மறக்காம அவங்க வந்து உபயோகப்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. ஆங்கிலம் தேவைதான், நான் வந்து மற்ற லாங்குவேஜ் வந்து அவங்க படிக்க வேண்டாம் சொல்லல. எல்லா மொழிகள்லயும் வர்ற புஸ்தகங்களையும் அவங்க வாசிச்சு பழகட்டும். எங்க எது தேவையோ அதுக்கு தகுந்த போது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அவங்க மேல இருக்கிற மதிப்பும் கௌரவமும் மற்றவர்களுக்கு அவர்களை பார்த்து வரும் ஈர்ப்பும் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுல வந்து எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை.
நூல்களை வாசிக்கணும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்க வந்து அந்த அறிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அனுபவஸ்தர்கள்லாம் வந்து பல வருட அனுபவங்களை வந்து நம்ம எளிதா வாசிக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரத்திலயோ அல்லது ஒரு நாள்லயோ வாசிக்கிற அளவுக்கு அவங்க வந்து அப்படி பிழிஞ்சு நம்மளுக்கு சாரா கொடுத்திருக்காங்க. அதை வாசிக்கும் போது கண்டிப்பா அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் இல்லையா. அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், இட்ஸ் புல் ஆஃப் தான்ஸ் அப்படின்னு இருக்காரு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு பெரிய தொழிலதிபராகி பல சாதனைகளையும் பல விருதுகளையும் வாங்க நிலையத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம். வணக்கம், நன்றி சந்தோஷ்.
எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சமுதாய வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கு பயிலும் அனைத்து மாணவர்களும் ஒரு மிகப்பெரிய தொண்டை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த பயிற்சியை எடுத்து உயிருக்கு உயிராக நேசித்து அந்த வளத்தை வெளிக்கொண்டு வரக்காக அவங்க வந்து பாடுபடுறதுங்கிறது வந்து அதாவது தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க மென்மேலும் பல சாதனைகள் புரிந்து இந்த தேசத்திற்கு பெருமை சேர்த்து மற்ற தேசங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பது என்னுடைய இறைவனை பிரார்த்தித்து நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
சந்தோஷுடன் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
உடன் உரையாடியவர் கோமா.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0031. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.